புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரி இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவர் கவிஞர் வா வரதராஜன் அவர்கள் காலத்தை வென்ற கவிஞர்களும் கவிதைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய துறையில் தனக்கான தனி முத்திரை பதித்து தமிழ் இலக்கிய களத்தில் சரியானதொரு அங்கீகாரத்தை பெற்ற பல்வேறு கவிஞர்களை போற்றக்கூடிய தமிழ்மன், இருந்தாலும் கூட வெளிநாட்டு கவிஞர்களையும் போற்றிய மண்ணாகவே நாம் சிறப்பை பெறுகிறோம். அந்த வகையில் இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கவிஞர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க மாணவர் மதிப்பிற்குரிய கவிஞர் வா வரதராஜன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம்.
தமிழ் இலக்கிய களத்துல பல்வேறு படைப்புகளை வெளியிட்டு சிறந்த கவிஞராக உங்கள் வாழ்க்கை பயணத்துல மேற்கொண்டிருக்கீங்க. உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க ஐயா.
முதல்ல இந்த நேர்காணலுக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அதோட வாழ்த்து சொன்னதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னோட பேரு வரதராஜன் சார். நான் வந்துட்டு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் உள்ள ஆவல்லார் அப்படிங்கிற ஊர் தான் எனக்கு சொந்த ஊர். கவிதை எழுதுறதுக்கான ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, நான் 9ஆம் வகுப்பு முடிக்கும் போது முதல் முதல்ல என்னோட முதல் கவிதையை எழுத ஆரம்பிச்சேன் சார். கவிதை எழுதுறதுக்கான ஆர்வம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பள்ளியில இருந்த ஆசிரியர்கள் வந்துட்டு என்னை ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்க. முதல்ல பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் அந்த மாதிரி ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் தான் இந்த கவிதை மேலான ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. பாடப்புத்தகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்கக்கூடிய கவிதைகள்ல இருந்து அந்த நம்மளும் கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்தது. அப்புறம் ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நான் தனியா எடுத்து ஒரு கவிதைகளை தொடர்ந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு பிற்காலத்துல எனக்கு கிடைச்சது. என்னுடைய நண்பர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, எல்லாருமே அதுக்கு ஊக்குவிச்சாங்க. அது அவளிலேயே நான் கவிதை எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய புத்தகங்களும் நான் வெளியிட்டேன் சார். நான் வந்துட்டு முதல்ல தரணியின் தலைமுறை அப்படிங்கிற ஒரு என்னுடைய முதல் கவிதை தொகுப்ப 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டேன். அதுக்கு பிறகு நான் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் கல்லூரி 1ஆம் ஆண்டுல என்னுடைய 2வது கவிதை தொகுப்பை வெளியிட்டேன். அதே கல்லூரி 1ஆம் ஆண்டு முடிக்க போகும்போது என்னுடைய 3வது கவிதை தொகுப்பு ஒன்றை வெளியிட்டேன் சார். அதுக்கு பிறகு இதுக்கிடையில என்னுடைய புத்தக வாசிப்பு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு சார். என்னுடைய புத்தக வாசிப்பு வந்துட்டு கொஞ்சம் முன்ன இருந்ததை விட இப்ப நல்லாவே விரிவடைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அந்த புத்தக வாசிப்பு எனக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, எனக்குள்ள ஒரு ஒளியை தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். எல்லாருமே சொல்றதுதான், எல்லா எழுத்தாளர்களும் சரி பேச்சாளர்களும் சரி சொல்றதுதான், ஒரு புத்தக வாசிப்பு தான் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தொடக்கமா இருக்கும். அந்த புத்தக வாசிப்பு இல்லாம நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். எனக்குள்ளயும் அந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒளியா, ஒரு ஒளி விளக்கா இருந்ததுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. நல்லதொரு கவிஞனாக தமிழ் இலக்கிய களத்தில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு பல்வேறு நூல் வாசிப்பதை மேற்கொண்டு சிறந்த ஒரு கவிஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது படைப்புகள் மென்மேலும் தொடர்வதற்கும் தமிழ் இலக்கிய களத்தில் தவிர்க்க முடியாத கவிஞராக இலக்கியத்தில் வளம் உலா வருவதற்கு புதிய பெருமளை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் கவிஞர் வரதராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
மனமார்ந்த நன்றிகள் சார்.
நீங்கள் முதல் முதலில் எழுதிய கவிதைகள் பற்றிய தகவல்களை சொல்லுங்க.
என்னுடைய 2வது கவிதை தொகுப்பான கொஞ்சம் காதல் நிறைய கனவு புத்தகத்துல வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதையை சொல்றேன் சார். இங்க பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். அழகு என்ற தலைப்புல நான் எழுதின கவிதை சார். நிறம் என்ற பாகுபாடு இல்லாவிட்டால் அழகு, உடலுக்குள்ளே இருக்கும் உள்ளம் மிக அழகு, எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகு, அன்போடு அரவணைத்தால் அத்தனையும் அழகு, இருப்பதை கொடுத்தால் அது மிக அழகு, சமத்துவம் நிலவினால் உலகமே அழகு, கவலைகள் மறந்தால் நம் வாழ்க்கையே அழகு. இது அந்த புத்தகத்துல எனக்கு பிடித்த ஒரு கவிதை சார்.
ரொம்பவே அழகை பற்றி ரொம்பவே அழகாக உங்களுடைய எழுத்துக்களில் மக்களுக்கு சிறந்த முறையில் எடுத்துரைக்கிறீர்கள். மிகவும் அருமை, அற்புதம். ரொம்பவே சிறப்பான கவிதையை வழங்கினீங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, நீங்க பல்வேறு நூல்களை வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு முன் உதாரணமாக பல்வேறு கவிஞர்களாக இருக்கட்டும், தமிழ் இலக்கியத்தில் பல படைப்பாளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். உங்களை கவர்ந்த கவிஞர்கள் சிலரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க ஐயா.
கவிதையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கவிதை வந்துட்டு ஒரு அழகியல் உணர்ச்சியுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு ஆங்கிலத்துல ஏஸ்தெட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு கவிதை நம்ம படிக்கும் போதே அது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டை வந்து கொடுக்கக்கூடியதுதான் கவிதை. நாவலோ சிறுகதையோ நம்ம படிச்சோம்னா அது ஒரு நீண்ட அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கிறோம். ஆனா வந்துட்டு கவிதையை நம்ம வந்துட்டு ஒரு நிமிடத்துக்குள்ளயும் இல்ல 20 நொடிகள் 30 நொடிகள்ல கூட சின்ன கவிதைகளை நம்ம நல்லா படிச்சு முடிக்க முடியும். அந்த படிக்கக்கூடிய அந்த சிறிய கால இடைவெளியில நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதுதான் கவிதைன்னு நான் பாக்குறேன் சார். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஒரு வார்த்தை சொல்லுவார் கவிதையை பத்தி, என்னன்னா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொங்கி வழிவதுதான் கவிதை அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த கவிஞரான பாப்லோ நெருடா அவர்கள் சொல்லுவாங்க, கவிதை ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை நமக்குள்ள ஒரு செயல்பாட்டை நிகழ்த்துது, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது, அதுதான் கவிதை. அப்போ அப்படி பார்க்கும் போது நேயர்களே, நீங்க வந்துட்டு உங்களை கவர்ந்த கவிதைகள் எத்தனையோ இருக்கலாம், திரையிசை பாடல்கள் நீங்க ரசித்த கவிதைகள் எத்தனையோ இருக்கலாம், போற போக்குல எங்கேயோ படிச்ச கவிதையை வந்துட்டு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கலாம், ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கலாம். வாசித்த வரைக்கும் எனக்கு பிடித்தமான என்னை கவர்ந்த சில கவிஞர்களை பற்றின தகவல்களையும் அவர்களுடைய சில கவிதைகள் பற்றியும் இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். முதல்ல சொல்லணும்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கவிஞர் மகாகவி பாரதியார். இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு புதுக்கவிதை உலகம் இன்னைக்கு வந்துட்டு புதுக்கவிதை வளர்ந்து வந்துருச்சு. எல்லாருமே புதுக்கவிதை எழுதுறாங்க, யார் வேணாலும் கவிதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அந்த புதுக்கவிதை உலகத்துக்கு நம்மளெல்லாம் அறிமுகப்படுத்தினது யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாகவி பாரதியார் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் இலக்கண கவிதைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இலக்கண வரம்புகள்லாம் தாண்டி யாரு வேணாலும் கவிதை எழுதலாம், எல்லா தரப்பு மக்களும் பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கவிதைகளை எழுதலாம் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினவர் தான் பாரதியார். அவருடைய அந்த அறிமுகத்தினாலதான் இன்னைக்கு நான் வரக்கூடிய திரையிசை பாடல்களும் சரி, புத்தகங்கள்ல வரக்கூடிய கவிதைகளும் சரி, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான புதுக்கவிதைகள் எழுதுறாங்க அப்படிங்கிறதுனா அதுக்கான முன்னோடி மகாகவி பாரதியார் தான். இதனால மட்டும் இல்லாம அவருடைய கவிதை நடை, அவருடைய எழுத்து எல்லாத்துக்குமே நான் ஒரு சிறந்த சுவைங்க நான் இருந்திருக்கேன். அவரை வந்துட்டு எனக்கு என்ன கவர்ந்த கவிஞர்கள்ல அவரும் ஒருத்தர். மகாகவி பாரதியாருடைய ஒரு கவிதையை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்துட்டு முதல்ல சொல்றாரு, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ பட்ட கரிய விழி கண்ணம்மா, வான கருமை கொள்ளோ பட்டு கருணீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை ஆரம்பிக்கிறாரு. நான் பாரதியாரோட கவிதைகள் எல்லாத்தையுமே நான் படிச்சேன்னு சொல்ல முடியாது. நான் படிச்ச வரைக்கும் என்னை கவர்ந்த ஒரு கவிதைகள்ல வந்துட்டு இது ஒரு முக்கியமான கவிதைன்னு நான் சொல்ல முடியும். அதனாலதான் இந்த ஒரு கவிதையை நான் எடுத்துக்காட்டங்க நான் சொல்றேன். மகாகவி பாரதியாருக்கு அடுத்து நான் சொல்ல போற கவிஞர் வந்துட்டு அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். எல்லாருக்குமே தெரியும் அவரோட கவிதைகளை ஏதோ ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒரு சில கவிதைகளாவது எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஒருவேளை புத்தகமா படிக்காட்டியும் கூட ஒரு இணையதளத்திலயோ முகநூல்லையோ எங்கேயோ அவரோட கவிதையை நீங்க பாத்திருப்பீங்க. அது உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும். ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி, நம்ம அவருடைய கவிதைகள் வந்துட்டு படிச்சுட்டு யாரும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான ஒரு மொழிநடை கொண்டவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். இவங்களுடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள்ல எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை என்னன்னு, பாரம் அப்படிங்கிற தலைப்புல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த ஒரு கவிதையை வழங்கியிருப்பாங்க. இதுல வந்துட்டு பொதுவா பாரம் அப்படிங்கிற சொல்ல கேட்டாலே அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கடினமான சுமை, அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது, அது அந்த பாரம் நமக்கு இல்லாட்டி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். இயல்பா நம்ம எல்லாரும் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தினா அது இதுதான், பாரம்ங்கிற சொல் கேட்டோன்னே நமக்கு இதுதான் தோணும். ஆனா அதையே இந்த பாரம் அப்படிங்கிற சொல்ல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த கவிதையில ஒரு வித்தியாசமான முறையில கையாண்டிருப்பாரு. ஒரு பாரம் வந்துட்டு நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு அந்த கவிதை ரொம்ப அழகான சொல்லும் நீண்ட கவிதை. அதுல வந்துட்டு சில வரிகளை மட்டும் இங்க நான் பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். அதுல ஒரு வரியில் எழுதியிருப்பாரு, இரவையும் பகலையும் காவடி தூக்கி செல்லும் நாளை போலவே நீங்களும் கண்ணீரையும் புன்னகையையும் சுமந்து நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு நம்ம பாரம் சொல்றோம், ஆனா ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் ரெண்டு. அப்போ அந்த இரவையும் பகலையும் தூக்கி சுமக்கிறதும் கூட அந்த ஒரு நாளுக்கு பாரம் தான். அதே மாதிரிதான் மனிதனும் வந்துட்டு கண்ணீரையும் புன்னகையும் மாத்தி மாத்தி வந்துட்டு தூக்கி சுமக்குறோம் அப்படின்றத அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. இன்னும் அந்த கவிதை முழுக்க நம்ம படிக்க படிக்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய செய்திகள் வந்துட்டு நிறைய ஏராளமா இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ஆழமான கவிதையா அந்த பாரம்ங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய கவிதை இருக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவருடைய கவிதைகள்ல நேரடியா செய்திகளை சொல்லாம, பெரும்பாலான கவிதைகள் நேரடியா செய்திகளை சொல்லாம ஓமை, உருவகம், படிமம், குறியீடு மூலமா கவிதையை வெளிப்படுத்துறதுல வல்லவர் தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஒரு காதல் கவிதை எழுதியிருக்காரு, அது என்னன்னா, நான் உன் மூச்சு, என்னை நீ விட்டாலும் மீண்டும் வாங்கித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு ஒரு அழகா அந்த காதலனுக்கும் காதலிக்கு இருக்க ஒரு உறவை அவரு அவங்க மேல, தன்னோட காதலி மேல அவரு எந்த அளவுக்கான ஒரு நேசத்தை வச்சிருக்காரு அப்படிங்கறத மூச்சுடைய ஒப்பிட்டு பொமைப்படுத்தி ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லணும்னா, மண் வந்துட்டு நம்ம எல்லாரும் சாதாரணமா ஒரு சில சொல்லுவாங்க, இது என்ன மண் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க மண்ணுக்கு தான் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தனக்கான ஒரு மண்ணை, தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்கிறதுல இங்க எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்குது. அந்த மண் அப்படிங்கிற தலைப்புல அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, என்னன்னா, உங்கள் தொட்டில் நான், ஊட்டும் வட்டில் நான், கடைசியில் தாங்கும் கட்டிலும் நானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மண் நமக்கு என்னவா இருக்குன்றத ஒரு மூணு வரியில ரொம்ப அழகா அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நான் படிச்சதுல என்னை கவர்ந்த முக்கியமான அப்துல் ரஹ்மானின் கவிதைகள் தான் இவை. அதுக்கடுத்து நான் பேச போற கவிஞர் எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் பிடித்த வைரமுத்து அவர்கள். வைரமுத்து வந்துட்டு எல்லாரும் பேசும்போது ஒரு திரையிசை பாடலாசிரியரை மட்டுமே ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஆனா வந்துட்டு அவரு வெறும் திரையிசைக்கு மட்டும் பாடல, அவருடைய கவிதைகள் மூலமாகவும் தனக்கான ஒரு இடத்தை அவர் வந்துட்டு பிடிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அவருடைய கவிதை தொகுப்புகள்ல, வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகள்ல எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்புனா பெய்யன பெய்யும் மழை. அந்த புத்தகத்துல எறும்புகளை பத்தின ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அந்த கவிதையில சில வரிகளை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு எறும்புகளோடு பேச்சுவார்த்தை. நீண்ட கவிதை தான், அதுல வந்துட்டு ஒரு சில வரிகளை மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். இந்த ஆயுளுக்கா இத்தனை பாடு, இது ஒரு கேள்வி. உம்மை போல் எமக்கு ஒற்றை வயிறல்ல, இரட்டை வயிறு. செரிக்க ஒன்று, சேமிக்க ஒன்று. செரிக்கும் வயிறு எனக்கு, சேமிக்கும் வயிறு இன்னொரு எறும்புக்கு. இரண்டு வயிற்றுக்குத்தான் இத்தனை பாடு. நம்ம எல்லாரும் இயல்பா பேசும்போது சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு தானே வந்துட்டு இந்த வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கிறது, ஓடி ஓடி உழைக்கிறது எல்லாமே வந்துட்டு இதுக்காகத்தானே அப்படின்னு சொல்லுவோம். அந்த எறும்புகளோட அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அந்த எறும்புகள் எப்படி அவருக்கு பதிலளிச்சிருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த கவிதை மூலம் சொல்லியிருப்பாரு. அந்த கவிதை மொத்தமே ரொம்ப ஒரு அழகா இருக்கும். நான் படிச்சதுலயே வந்துட்டு என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதைகள்ல வந்துட்டு இந்த கவிதை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கவிதை. வைரமுத்துவும் இல்லாம பொதுவாவே நான் படிச்ச கவிதைகள்ல இது என்ன பாதித்த ஒரு முக்கியமான ஒரு கவிதை. அதுக்கடுத்து வைரமுத்துவனுடைய புத்தக புராணம். அதுல வந்துட்டு சொல்லுவாரு, என்னை வைரமுத்துவனுடைய இன்னொரு கவிதை சொல்லணும்னா புத்தக புராணம். அந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடித்த கவிதை. அதுல அந்த கவிதை ஆரம்பிக்கும் போது சொல்லுவாரு, என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் இருப்பேன், ஜீவராசி இல்லாத தீவில் இடுங்கள் கிடப்பேன், காற்றை தொடாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் என்னை புத்தகமில்லா அறையில் பூட்டுங்கள், இரண்டொரு மணியில் இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை தொடங்குவாரு. புத்தக வாசிப்பு நமக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதையும், புத்தகம் அவருக்கு எந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கமா இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா கவிதை வரிகள் அதை சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாரும் புத்தகம் வந்துட்டு ஒரு ஏதோ சாதாரணம், அது ஒரு தாள்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது, புத்தகம் வந்துட்டு நம்முடைய உயிரின் சுவாசத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சொல்லுவார். நம்ம படிக்க படிக்க ஒரு புது உலகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புது உலகத்துக்குள்ள போறோம், நமக்கு தெரியாத ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறோம், தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த புத்தகம் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கறத புத்தகத்துக்கும் மனிதனுக்குமான இருக்கக்கூடிய உறவை அந்த கவிதை முழுக்க வைரமுத்தவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான கவிதைகள்ல ஒன்று. அதுக்கடுத்து எனக்கு மிக மிக பிடித்த இன்னொரு கவிஞர் கவிஞர் நாமத்துக்குமார் அவர்கள். அவர் சொல்லுவாரு, அவர் என்னதான் திரையிசை பாடலாசிரியர் இருந்தாலுமே அவரு ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு, என்னை வந்துட்டு நீங்க பாடலாசிரியர்னு சொல்றதுல எனக்கு பெருமை கிடையாது, என்னை கவிஞர் என்று சொல்வதில் தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த கவிதைய, அந்த கவிஞருங்கிற ஒரு இடத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அவருடைய கவிதைகள் எனக்கு வந்துட்டு பிடித்ததுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு சொன்னா அவருடைய எழுத்து நடை, அவரோட கவிதைகள்ல இருக்கக்கூடிய அழகியல் உணர்ச்சி, அதோட அவருடைய இயல்பு. ஒரு கவிதை அதை ஒரு பாமரனுக்கு படிச்சு காட்டினா கூட ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கிற முடியும். அந்த அளவுக்கான ஒரு எளிமைத்தன்மை, ஒரு எளிய கவிநிலை அவருடைய கவிதைகள் எல்லாத்துலயுமே இருக்கும். அவருடைய தொகுப்புகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த தொகுப்பு வந்துட்டு பட்டாம்பூச்சி விற்பவன். அந்த புத்தகம் வந்துட்டு எனக்கு என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான புத்தகம். அதுல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா பிடித்த கவிதை தூர் அப்படின்னு ஒரு கவிதை. இதை பத்தி எல்லாருமே நேயர்கள் எல்லாரும் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமத்துக்குமாருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா இருந்தது இந்த ஒரு கவிதைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால மட்டும் எனக்கு அந்த கவிதை பிடித்தமானதுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமானது. நான் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு உணர்ச்சியை உருவாக்குற கவிதைகள்ல இந்த தூர் கவிதை ஒண்ணு. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்கார திருடியாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேட்டுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா என அம்மா அதட்டுவார் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் போரிடு. அந்த கடைசியா ரெண்டு வரி எழுதியிருப்பாரு, கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க அப்படிங்கிறது. அதுதான் இந்த கவிதையோட போக்கை ரொம்ப அழகா மாத்தினதே அந்த ஒரு வரி தான் நான் நினைக்கிறேன். தூர் எடுக்கக்கூடிய கிணற்றுல தூர் வரக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு விசேஷம் மாதிரி அவரு ஓமைப்படுத்தி ரொம்ப அழகா எழுதிட்டு கடைசியில அந்த அம்மா வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழதான் அப்பா இன்னும் வச்சிருக்காரு. என்னதான் தூர் எடுத்தாலும் அப்பா தன்னோட மனசுக்குள்ள இருந்த தூரை வந்துட்டு இன்னும் நீக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த கவிதையை ராமத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இது வந்துட்டு என்னுடைய மிக மிக பிடித்தமான ஒரு கவிதைகள்ல இதுக்கு ஒரு சிறந்த இடம் எப்பவுமே உண்டு. அதுக்கடுத்து ஆனா ஆவணா கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதை சொல்லணும்னா ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவு. இந்த கவிதையுமே நம்ம நிறைய பேர் இணையத்துல படிச்சிருப்பீங்க, இணையத்திலே அது கிடைக்கும். ஆனா வந்துட்டு இந்த புத்தகத்துல நான் படிக்கும் போது, நான் அதை ஏற்கனவே பல தடவை படிச்சிருக்கேன் அந்த கவிதையை, ஆனாலும் இந்த புத்தகத்துல படிக்கும் போது அது எனக்கு ஒரு புதிய உணர்வை தான், முதல் முறை படிச்ச மாதிரியான ஒரு உணர்வை தான் எனக்கு அந்த கவிதை திரும்பவுமே கொடுத்துச்சு. கடைசியா ஒரு அந்த கவிதை ஒரு நீண்ட கவிதை, அதுல கடைசியா எழுதியிருக்க வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேங்க. நினைச்ச வேலையை செய்யற எப்படி இருக்க மாப்பிள்ள என்றேன். அந்த கவிதை வந்துட்டு ஒரு மாணவர்களுடைய கனவுகளை வந்துட்டு தன்னுடைய வகுப்புகள்ல வகுப்புல ஆசிரியர்கிட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரியான ஒரு கவிதை அந்த அமைப்புலதான் அந்த கவிதை வந்திருக்கும். ஆனா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் அவங்களோட சின்ன வயசுல இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய கனவுகள் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை சூழல்களால மாறி எதோ ஒரு இடத்துல இருந்து இருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் அந்த கவிதை குறிப்பிடும். ராமத்துக்குமாருடைய கனவு என்னன்னா அணுசக்தி விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கறதுதான் அவருடைய கனவுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரியர்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி சொல்லணும்னா இப்போ ஆனாவனா எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதியிருப்பாரு. கடைசியா அந்த கவிதை முடிக்கும் போது ஒன்னு சொல்லியிருப்பாரு, படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை முடிப்பாரு. ஏன்னா வாழ்க்கையுடைய பயணம் எப்படி போகும், அது எங்க போய் முடியும் அப்படிங்கறத யாராலையும் நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கறத அந்த கவிதையில ரொம்ப அழகா அந்த வாழ்க்கையோட இயல்பை ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தியிருப்பாரு ராமத்துக்குமார் அவர்கள். ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவு கவிதையை நான் முழுமையா இப்ப சொல்றேன். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க. முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் மனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரசாக. இன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போவாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆகப் போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன், கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண உயிரியலை ஆராய்கிறான். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் ஆனா அவனா எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசைமாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். நினைச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்கு மாப்பிள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான்.
சிறப்பான வரிகள் வந்து ராமத்துக்குமாருடைய நெஞ்சில் வரிகள். நீங்கள் அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது நான்கு முறை உடம்பு உள்ளரித்தது என்று சொல்லலாம். உணர்ச்சி பூர்வமான கவிதைகள், மாணவர் மத்தியில் இருக்கக்கூடிய இலட்சிய கனவு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சேர்ந்து போய் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான கவிதைகள் எழுதக்கூடிய சிறந்த கவிஞர் ராமத்துக்குமார் அவர்கள். ரொம்பவே சிறப்பான அவருடைய கவிதை வரிகளை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி.
அடுத்ததா பகிர்ந்துக்கப்படுறது கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் பத்தி. வண்ணதாசன் அப்படிங்கிற பேர்ல அவங்க சிறுகதை எழுதுறாங்க. கல்யாண்ஜி அப்படிங்கிற பேர்லதான் அவங்க கவிதைகள் எழுதுறாங்க. கவிஞர் கல்யாண்ஜி பத்தி சொல்லணும்னா, அவருடைய கவிதை தொகுப்புல இதுவரைக்கும் நான் எதுவும் வாசிக்கல, இனிமேதான் அவருடைய கவிதை தொகுப்புல வாசிக்கணும். ஆனா இணையத்துல நான் அப்பப்போ படிச்ச சில கவிதைகள்ல என்னை கவர்ந்த சில கவிதைகளை இங்க நான் குறிப்பிடத்துக்கு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஏன்னா அவருடைய கவிதைகள்லயும் அழகில் உணர்ச்சி ரொம்பவே அழகா இருக்கும். அது ரொம்ப அழகா அவருடைய கவிதையை படிச்சிருப்பாரு. இப்போ அதுல ஒரு நாலு கவிதை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுல முதல் கவிதை, தானாய் முளைத்த செடி என்கிறார்கள், யாரோ வீசிய விதையிலிருந்து தானே அப்படின்னு அந்த கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு ரெண்டு வரிதான், ஆனா வந்துட்டு ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப அழகா அதுல வந்துட்டு சொல்லி முடிச்சிருப்பாரு கவிஞர் கல்யாண்ஜி அவர்கள். அடிக்கடி பார்க்க முடிகிறது யானையை கூட, மாத கணக்காயிற்று மண்புழுவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரிகள்ல இந்த ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இந்த விவசாயம் இந்த எப்படி நம்ம அழிஞ்சு போச்சு, அந்த விவசாயத்தினுடைய பற்றாக்குறை எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத இந்த கவிதையில அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நம்ம வந்துட்டு யானையை பார்த்தோம்னா ரொம்ப ஆசையா ஓடும். தெருவுல யானை வந்துச்சுனாலே யானை வருது யானை வருதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள் எல்லாம் கூட்டமா கூடி பாத்துக்கிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் அந்த யானையை கூட நான் வந்துட்டு அடிக்கடி பார்க்க முடியுது, ஆனா வந்துட்டு இந்த மண்புழுக்களை வந்துட்டு என் கண்ணிலே சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத கணக்கா அடிச்சு அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஆதங்கத்தை அந்த கவிதையில அவர் வெளிப்படுத்திருப்பாரு. அடுத்து மூன்றாவதா நான் பகிர்ந்துக்கூடிய கவிதை, தண்ணீர் தொட்டியில் செத்து கிடந்த காக்கை குஞ்சுகளுக்கு மனதார வருத்தப்பட்டாயிற்று. வாசலில் நிற்கும் வயசாளிக்கு ஒன்றுமில்லை என்று அனுப்பிவிடலாம், இன்றைக்கு என்னால் முடிந்தது இவ்வளவே. அவருடைய அந்த இல மனம் வந்துட்டு இதுல வெளிப்படுது. ஒரு காக்கை குஞ்சு தண்ணி தொட்டில செத்து கிடக்கு, அதை பார்த்து அவரு பரிதாபப்படுறாரு, அதுக்காக வருத்தப்படுறாரு. ஆனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வந்துட்டு பிச்சை கேட்கும் போது அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்ப, ஒரு கையாலாகாத நிலையில அவர் இருக்காருன்றத ரொம்ப அழகா இந்த கவிதை மூலமா சொல்லியிருப்பாரு கல்யாண்ஜி அவர்கள். அடுத்ததா ஒரு கவிதை, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப அழகான ஒரு கவிதை, இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலையலாம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்தே தொலையலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சோகம் துன்பங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, இதை நம்ம இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி தோணக்கூடிய ஒரு மாதிரி ஒரு முதல்வர் எழுதியிருப்பாரு, அதாவது இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலையலாம். அடுத்த வரி அப்படியே எழுதுவாரு, செத்து என்ன ஆக போகிறது, இருந்தே தொலையலாம். நம்ம இருக்கிறது கஷ்டம், வாழ்க்கையில வந்துட்டு துயரங்களா இருக்குன்னு நம்ம சொல்றோம், செத்துலான்னு சொல்றோம், செத்துதான் என்ன ஆக போகுது, எதுவுமே ஆகாதுல, எதுவுமே இங்க மாறாதுல, அப்ப சாகிறதுக்கு என்ன, நம்ம இருந்தே வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வாழ்க்கைய பத்தி இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. இதுக்கடுத்து கடைசியா நான் பகிர்ந்துக்கக்கூடிய கவிஞர் மாயா ஏஞ்சலோ. இவங்க வந்துட்டு ஒரு ஆங்கில கவிஞர், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். இவங்க இவங்களுடைய புத்தகங்கள் நான் எதுவும் இது வரைக்கும் படிச்சது இல்ல, ஆனா இவங்களுடைய ஒரு கவிதை படிக்கும் போது அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஒண்ணு பண்ணுச்சு. இந்த கவிதையை என்னுடைய போன மாதம் என்னுடைய ஆசிரியர் வகுப்புல நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நடத்தும் போது எத்தனையோ கவிதைகள் நடத்திருக்காங்க, ஆனா இந்த கவிதை எனக்குள்ள ஒரு தனிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அந்த கவிதையினுடைய தலைப்பு ஸ்டில் ஐ ரைஸ். இந்த கவிதையினுடைய அந்த கவிதை ஆங்கிலத்துல தான் இருக்கும், அதனால இது ஆங்கிலத்தை சொல்லிட்டு அதுக்கான பொருள் என்னன்றதையும் நான் தமிழ்ல சொல்றேன். யூ மே ரைட் மீ டவுன் இன் ஹிஸ்டரி வித் யுவர் பிட்டர் ட்விஸ்டட் லைஸ், யூ மே ட்ரீட் மீ இன் த வெரி டர்ட், பட் ஸ்டில் லைக் டஸ்ட் ஐ வில் ரைஸ். இது வந்துட்டு அந்த கவிதையினுடைய முதல் ஸ்டான்ஸா, அந்த ஸ்டான்ஸாங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த நம்ம பேராகிராஃப்னு சொல்லக்கூடியது அந்த கவிதையில வந்துட்டு ஸ்டான்ஸான்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ஸ்டான்ஸா என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு அந்த இன பாகுபாடு இருக்குல்ல, அதை பத்தின ஒரு கவிதை தான் இந்த ஒரு கவிதை. அதுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கால வந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், அது அவங்களுடைய வழிகளை இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. முதல் இதில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு என்னை பத்தி தவறா வரலாறுகளில் எழுதலாம், உங்களுடைய கசப்பான மாற்றி அமைக்கப்பட்ட பொய்களால என்னை வரலாற்றுகளை நீங்க எழுதலாம், தப்பு தப்பா எழுதலாம், என்ன வந்துட்டு என்னை காலில் போட்டு நீங்க மிதிக்கலாம், ஆனா அப்பவும் கூட நான் வந்துட்டு ஒரு தூசி, எப்படி நீங்க வந்துட்டு என்னதான் தூசி தரையில் இருந்தாலும் காத்தடிக்கும் போது மேல பறந்து அதோடைய உயரத்தை அடையுமோ அதே மாதிரி ஒரு டஸ்ட் மாதிரி நான் வந்துட்டு உயர்ந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வரிகளை இந்த கவிதை மூலமா அவங்க பதிவு பண்ணுவாங்க. அந்த கவிதை முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனதுல இந்த முதல் ஸ்டான்ஸா என்னை ரொம்பவே கவர்ந்ததுன்னு சொல்லலாம். படிக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஒண்ணு பண்ணுச்சு. அத நான் இப்ப படிச்சு ஒரு மாசம் ஆனாலும் இப்பவும் என்னால நினைவுகூரத்தக்க ஒரு வரிகளா இந்த ஒரு கவிதை வரிகள் இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு தாக்கம் எனக்குள்ள பெருசா இருக்குது அப்படிங்கறதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே.
ரொம்பவே அருமையான சிறப்பான ஒரு தமிழ் மொழி நடையில் பல சிறந்த கவிஞர்களை நினைவு கூறும் வகையிலே பல்வேறு சிறந்த கருத்துக்களை மிகவும் நெஞ்சை அள்ளும் நெகிழும் தன்மையை உணர்ச்சி பூர்வமான கவிதை வரிகளை உதாரணமாக எடுத்துரைத்து தமிழ் இலக்கிய காலத்தில் சிறந்த கவிஞராக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கவிஞர் பா வரதராஜன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி ஐயா. நன்றி சார். மகிழ்ச்சி.
நேர்களே, இதுவரை காலத்தை வென்ற கவிஞர்களும் கவிதைகளும் குறித்து மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரி இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவர் கவிஞர் வா வரதராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.